ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை, நம்ம வாழ்க்கையில எப்படி அம்மா, சகோதரி, மனைவி, குழந்தை, இப்படி பல பெண்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதமான ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுவார்கள். பாதிப்புனா நம்ம மனசுக்கு ஒரு சமாதானம், ஒரு தைரியம், ஒரு பலம், இப்படி பலவிதமான விஷயங்கள் கொடுப்பா. அதெல்லாத்த விட ஒரு படி மேல போய் நின்றுதான் பெண் பிள்ளை நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டின் இருக்கா. அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியங்களுடைய பெரிய பலம். நம்ம நம்ம கைய பிடிச்சு பகவத் விஷயத்துல அழிச்சுட்டு போறோம். பரபிரம்மன்ற ஒரு விஷயம், ஊர் பேர் தெரியாத ஒரு விஷயம், வார்த்தைகளாலே வேதம் கூட வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் பிரம்ம விஷயம். அந்த பிரம்ம விஷயத்தை தான் ராமாயணமாக, பாகவதமாக, மகாபாரதமாக வால்மீகி மகரிஷி, வேதவியாசர் இவாள்லாம் சொல்லியிருக்கா. ஆனா அப்படியே நமக்கு என்னமோ தூரத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம விஷயத்தை பெண் பிள்ளை கைய பிடிச்சு தோபார் இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னா காட்டிட்டு போற அழகா. ஏதாவது கடவீதிக்கு குழந்தை அழிச்சுட்டு போனோம்னா அம்மா வந்து தோபார் இந்த கடையில் எப்படி இருக்கு பத்தியா, அங்க அப்படி விளையாட்டு காட்டி வேடிக்கை காட்டுவா. வேடிக்கை காட்டி அதுக்கு தெரியாமலேயே ஆகாரம் எல்லாம் ஊட்டுவா இல்லையா அம்மா, அதோ பாரு காக்காவை பாரு, இங்க பாரு மாமா ஒருத்தர் சைக்கிள்ல போறாரு பாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையுடைய சரீரத்துக்கு வேண்டியதான ஆகாரத்தை அதுக்கு தெரியாம கொடுக்கறா போலே. பெண் பிள்ளை ஒவ்வொரு வாக்கியமா சொல்லி நமக்கு தெரியாமலேயே பகவத் அனுபவத்தை நமக்கு ஊற்றா. அதனாலதான் பெண் பிள்ளை வாக்கியம் நமக்கு ரொம்ப அபாடான ஒரு தைரியத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. அதுல பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்றாள், அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே. ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். சுவாமி ராமானுஜரை பத்தி ராமானுஜரிடத்திலேயே அவள் பேசுறா. ராமானுஜர்னு தெரியாமலேயே பேசுறார், வாரீர் எம்பெருமானாரே அப்படின்னு திருக்கோஷ்டியூர் நம்பி கொண்டாடினவர் தான் சுவாமி ராமானுஜர். அதனால எம்பெருமானார் அப்படின்னு அவருக்கு ஒரு திருநாமம், அத்வைதம் வென்றேனு எம்பெருமானாரை போலே. அத்வைதம் இரண்டல்ல ஒன்று, ஆதிசங்கர பகவத் பாதர் லோகத்துல பிரகடனம் பண்ண சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தம். அத்வைதம் இரண்டல்ல ஒன்று. சங்கரர் வந்த காலகட்டத்துல புத்த மதம் ஜெயின மதத்தினுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த சமயத்துல அவர்கள்லாம் பிரம்மம்ன்றத ஒரு சூன்யம் மாதிரி முடிச்சுட்டா, பிரம்மம்ன்றது இல்லைன்ற மாதிரி முடிச்சுட்டா. அப்ப இந்த பிரம்ம சத்தியத்தை லோகத்துல நிரூபணம் பண்ண வேண்டியதான ஒரு அவசியம் ஆதிசங்கர பகவத் பாதருக்கு. அதனாலே ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஜனங்களுக்கு பிரம்மம்னு ஒண்ணு உண்டு, அந்த பிரம்மம் தான் அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு, அந்த பிரம்மம் உன்னை காப்பாத்தும், அந்த பிரம்மம் எல்லா இடத்துலயும் இருக்கு, உன்னோடையும் இருக்கு, சரியா அதுக்குள்ள நீ இருக்காய், உனக்குள்ள அது இருக்கு, உன்னையும் பிரம்மத்தையும் பிரிக்க முடியாது அப்படின்ற தத்துவத்துல அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு வந்தார் ஆதிசங்கர பகவத் பாதர்லாம். பிரம்மஸ்வரூபத்திலேயே இருந்தார், சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படின்றோம். ஏன்னா அவர் ஸ்வயம் பிரம்மமாவே பூலோகத்துல அலைஞ்சிட்டு இருந்தார். இன்னைக்கும் எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் ஸ்வயம் பிரம்மஸ்வரூபமா இருக்கா. இன்னைக்கு கூட காஞ்சி மகாபிரிவாளுடைய ஆராதனை பெரியவா, ஸ்வயம் பிரம்மஸ்வரூபம் தானே, தெய்வத்தின் குரல்னு தானே கொண்டாடிட்டு இருக்கும். எத்தனையோ பெரியவாளுக்கு காஞ்சி மகாபிரிவா தான் பிரம்மஸ்வரூபம். பிரம்மம் நடக்குமா, பிரம்மம் பேசுமா, பிரம்மம் பதில் சொல்லுமா, பிரம்மம் காப்பாத்துமா அப்படின்னு பல கேள்விகள் கேட்டிருந்த சமயத்துல பிரம்மமாவே இருந்து அனுகிரகம் பண்ணவர் மகாபிரியவா, தெய்வம் மனுஷ ரூபேன. தெய்வம் மனுஷ ரூபத்துல அப்படின்னு வாக்கியம் உண்டு. அத கலியுகத்துல போன நூற்றாண்டுல எல்லாரும் பிரத்யக்ஷமா பார்த்தது அப்படின்னா காஞ்சி மகாபிரியவா, ரமண மகரிஷி வாழெல்லாம் தான், அரவிந்தரி வாழெல்லாம் பிரத்யக்ஷமாகவே பிரம்மஸ்வரூபமாகவே அவள்லாம் இருந்தா. ஆனா அதே சந்தர்ப்பத்துல ராமானுஜருடைய வேத பாட குரு யாதவ பிரகாசன் அப்படின்லாம் அந்த பிரம்மஸ்வரூபத்துல லயப்படல, வெறும் அந்த சம்ஸ்கிருத வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள்னு சொல்லுவோம், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு வாக்கியம். சரியா வைகுண்ட லோகத்துல பகவான் முக்தி அடைஞ்ச அந்த ஜீவனை பார்த்து அகம் பிரம்ம அஸ்மி தத்துவமசி, நான் இங்க என்ன சுகத்துல என்ன ஆனந்தத்துல ஒரு குறவில்லாம இருக்கேனோ அதே ஸ்தித்தில நீயும் இருக்காய் அங்க சொல்ற வாக்கியம். அந்த ஸ்தித்தில இருக்கவா அதை சொல்லலாம், ஆனா பின்னாடி வந்தவா இந்த வாக்கியத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்காம நானே பிரம்மம் நானே பிரம்மம் நானே பிரம்மம்னு அவாவா தன்னுடைய ரூபத்தை கண்ணாடியில பார்த்து தானே தெய்வம்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. அது தன்னம்பிக்கை ஒரு எல்லைக்கு மேல போகும்பொழுது அகம்பாவம் ஆயிடும். இந்த பிரம்ம விஷயம்ன்றது அந்த ஸ்திதிக்கு போயிட்டோம் அப்படின்னா தூங்குற மாதிரி நம்ம நன்னா தூங்குவோம், ஆனா தூங்கும்போது நம்ம தூக்கத்தில் இருக்கோம்னு தெரியாது. தூங்கி எழுந்த பிறகு நான் நன்னா தூங்கினேன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த பிரம்ம தியானத்துல போயிட்டோம்னா இந்த லோகமே தெரியாது. சுக பிரம்ம மகரிஷி, எல்லாரையும் பிரம்ம மகரிஷி சொல்ல மாட்டோம், சதாசிவ பிரம்ம என்றால் சுக பிரம்மம். சுக பிரம்மம் அவரோட அப்பா குழந்தாய் குழந்தாய் பிள்ளைய பிள்ளைய பிள்ளைன்னு கூப்பிடுறார், ஏ குழந்தாய் ஏ பிள்ளையே நில்லுடா அப்படின்றார். ஆனா அவர் பதில் சொல்லவே இல்லை. விரக காத்தர ஆஜுகாவ புத்திரேதி தன்மயத்தையா தரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமான தோஸ்மி. அப்ப சுகபிரமம் பதில் சொல்லல, அவருக்கு பதில் அங்க இருந்த மரங்கள்லாம் பதில் சொல்லித்தான். அப்ப அதுதான் அந்த பிரம்மஸ்வரூபத்துல இருக்கிறவர் சதாசிவ பிரம்மேந்திர ஆள் கைய ஒரு முகமதியன் வெட்டிடுறான். அவர் பைத்திய மாதிரி அலையும் பொழுது வஸ்திரம் இல்லாம தானே அலைவார். அப்ப அவர் கைய வெட்டிடுறான், தன் கை வெட்டுப்பட்டது கூட தெரியாமல் நடந்து போயிட்டு இருந்தார் சதாசிவ பிரம்மேந்திரர். அதெல்லாம் தான் அந்த பிரம்மஸ்வரூபத்துல அப்படியே மயங்கி கிடக்கிறவாளுடைய ஒரு ஸ்திதி. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிட்டானா அந்த பிரம்மஸ்வபாவத்துக்கு அந்த பிரம்மஸ்தித்தின்னு ஒண்ணு உண்டு, அந்த ஸ்திதிக்கு போகாமல் நான் அதுவாக ஆயிட்டேன்னு பிரச்சாரம் பண்ணி ஜனங்கள் எல்லாம் குழப்ப ஆரம்பிச்சுட்டார். அப்பொழுதுதான் சுவாமி ராமானுஜருடைய அவதாரம் ஜீவன் வேற பிரம்மம் வேற அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்க ஆரம்பிச்சார். அப்ப நிறைய அத்வைதிகள், அவெல்லாம் மாயை பெருசுன்னு சொல்றதா அத்வைதிகள், அத்வைத்தம் ரெண்டல்ல ஒன்று. அப்ப அந்த அத்வைதிகள்லாம் நிறைய பேர் ராமானுஜர் இடத்துல வாக்குவாதத்துக்கு வருவார். யாதவ பிரகாசனே அழகா சாந்தோக்கிய உபநிஷத் வாக்கியம் தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத் வாக்கியம், அதாவது இந்த பரபிரம்மத்துக்கு சூரியன் நருள் இருக்கக்கூடிய சூரிய நாராயணனுக்கு சூரியனால் அலர்த்தப்படுகின்ற தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு அர்த்தம். கபி ஆசம் கப்யாசம் அப்படின்ற வார்த்தையே ஜலத்தை உரியக்கூடிய சூரியனால் அலர்த்தப்படுகின்ற தாமரை போன்ற கண்கள்னு அர்த்தம். ஆனா யாதவ பிரகாசன் கபீனா குரங்கு, குரங்கினுடைய பிருஷ்டபாகம் சிறப்பா இருக்கும், குரங்கினுடைய பின்பாகம் பரபிரம்மத்துக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லி வேதம் கிண்டல் பண்றது அப்படின்னு விட்டார். ராமானுஜ கண்கள்லேருந்து சூடா கண்ணீர் வழிஞ்சு யாதவ பிரகாசன் காலில் விழருது, பதறார், என்ன ஆச்சுன்றார். சூரியனால அர்த்தப்படுகின்ற தாமரை போன்ற கண்களை போய் குரங்கு கண்ணன்னு சொல்றீங்களே, எவ்வளவு அழகான திருக்கண்கள் தெரியமாது அப்படின்னு வேதாந்த பாடம் படிக்கிற சமயத்திலேயே பகவானுக்கு ரூபமுண்டுன்னு நிரூபணம் பண்ண ராமானுஜர். அதனாலதான் பெண்பிள்ளை சொல்ற அத்வைதம் வென்றேனும். அதுக்கப்புறம் சன்னியாசி ஆன பிறகு யக்ஞமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் ஜோரா ராமானுஜரிடத்துல வாதம் பண்றதுக்காக வரார். ஸ்ரீரங்கத்துல வாதம் நடக்கிறது, 17 நாள் வாதம், 16 நாள் ரெண்டு பேரும் சமமா வாதம் பண்ணிட்டு இருக்கா, யார் ஜெயிக்க போறான், அத்வைதமா விசிஷ்டாத்வைதமா அப்படின்னு தெரியல. அதுல 17வது நாள் யக்ஞமூர்த்தியினுடைய வாதம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவர் ஒரு வின்னிங் ஸ்டேஜுக்கு போயிட்டார். அப்ப உடனே அதுக்குள்ள அன்னைக்கு பொழுது முடிஞ்சு எடுத்து 18வது நாள் நாளை கடைசி நாள் அத்வைத சித்தாந்தம் மேல தூக்கி நின்றுடுத்து. சுவாமி ராமானுஜர் மடத்துக்கு வந்தார், ரொம்ப வருத்தப்பட்டார். அவருடைய திருவாராதன பெருமாள் உண்டு வரதன், வரதனுக்கு அழகா பழமெல்லாம் சே பண்ணிட்டு கைகூப்பிட்டு வரதன் முன்னாடி அழுதார். ஆழ்வார்கள் காலம் தொட்டு வந்ததான ஒரு விஷயம் அடியேனுடைய காலத்துல முடியணும்னு தேவரீர் சங்கல்பம் பண்ணா என்ன பண்ண முடியும், தேவரீருக்கு எது இஷ்டமோ அதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி படுத்துட்டார். இன்னும் ஆகாரம் சீகரிக்கிற, ஏன்னா தன் காரணம் கொண்டு ஒரு சித்தாந்தமே இல்லாம போயிடுமோ அப்படின்னு ஒரு கவலை வந்து கொடுத்தான் ராமானுஜருக்கு. அப்ப சொப்பனத்துல வரதன் வந்தான், உனக்கு அழகான ஒரு சிஷ்யன் அல்லவா கொண்டு வந்து கொடுத்திருக்கேன், நீ என் கலங்கராய் அழகா அப்படின்னு சொல்லிட்டு ஆளவந்தார் அழகா கண்டிச்சிருக்க ஸ்லோகங்களை சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவன் கிட்ட பேசு, நாளைக்கு அவன் உன்னிடத்துல சரணாகதி பண்ணிடுவான், உன்னுடைய சிஷ்யனா சீகரிச்சுடு. ஏன்னா இந்த 18 நாள் வாதப்போர் அப்படின்னு தீர்மானம் பண்ண உடனேயே அந்த யஜ்ஞமூர்த்தி சொல்றார், ஒரு கால் நான் தோத்துட்டேன்னா என்னுடைய சித்தாந்தத்தை விட்டு உம்முடைய சிஷ்யனா மாறுவேன், உம்முடைய பெயரை எனக்கு சூட்டிப்பேன், உம்முடைய பாதுகையை தலையில வச்சுப்பேன் சொல்லி இவ்வளவு சபதம் பண்றார். சொல்லிட்டு ஒருவேளை நீங்க தோத்துட்டேனா அப்படிங்கிறார். அப்ப ராமானுஜர் சொன்னார், இனிமேல் நான் கிரந்தங்கள் எழுத மாட்டேன்னு சபதம் பண்றார். இவ்வளவுதான். அதனால வரதன் சொல்லிட்டான், கவலையே படாதேன்னு சொல்லி அழகா சொல்லி கொடுத்துட்டான். அதை கேட்டால் அதுக்குள்ள பொழுது விடிஞ்சது. ஜம்முன்னு எழுந்தார், தீர்த்தம் ஆடினார், சந்தோஷமா சபைக்கு வரார் சுவாமி ராமானுஜர். அதுக்கு முன்னாடியே அன்னைக்கு யஜ்ஞமூர்த்தி வந்தாச்சு, வந்தாச்சு ஜோரா ராமானுஜர் உள்ள நுழையறா. காம்பீரியமான ஒரு சரீரம் ராமானுஜருக்கு, அவ்வளவு ஆச்சரியமா அந்த நடையில ஒரு வீரம் உண்டு. எப்படியுமே பகவானுடைய பக்தர்களுக்கு ஒரு திமிர் உண்டு நடையில, ஒரு வேகம் உண்டு, ஒரு உத்வேகம் உண்டு, ஒரு உற்சாகம் உண்டு. காஞ்சி மகாபரிவாள்லாம் நடந்தான்னா கூட எல்லாம் ஓடிந்தானே போகணும், அப்படி ஒரு உத்வேகம் ஒரு உற்சாகம். ஏன்னா உள்ளுக்குள்ள என் சுவாமி இருக்கான்ற தைரியம். இந்த குழந்தைகள்லாம் எங்கேயா கடைவீதிக்கோ ஸ்டேஷனுக்கோ இங்கே ஐஷ்மனம்னா அதுக்கு முன்னாடி நடக்கும், என்னமோ தானே மற்றவாள் ஐஷிட்டு வரா மாதிரி ஒரு திமுறில் நடக்கும். ஏண்டா அப்படின்னா என் கூட எங்க அப்பா அம்மா இருக்கா, அவள் என்னை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு, என்னமோ தான் தான் தெரியவன் தனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு நட நடக்கும். அந்த மாதிரி மகாத்மாக்கள் ஒரு நட நடப்பா. அப்படி வரதை பார்த்தோன்னே இந்த யஜ்ஞமூர்த்தி நேர போய் ராமானுஜரை சேவிச்சுட்டார். சேவிச்சுட்டு அடியேன் தோற்றேன்னுட்டார். ராமானுஜர் சார் என்னப்பா ஆச்சுன்னு, இல்லை உரங்கும் ரங்கனுக்கும் உமக்கும் வித்தியாசத்தை நான் பார்க்கல, மனுஷால் இடத்துல வாதம் பண்ண முடியும், வித்வான் இடத்துல வாதம் பண்ண முடியும், ரங்கன் இடத்துல வாதம் பண்ண என்னால் ஆகுமா, அதனால நான் தோற்றேன், தேவரில் என்னை சிஷ்யனா சீகரிக்கணும்னுட்டார். அப்ப ராமானுஜர் சொல்றார், அப்படி நீ சொல்லிட்ட அப்படின்னா பின்னாடி வரவாள்லாம் நான் உன்னை ஏதோ மந்திரிச்சு ஏமாத்தி மாத்தினுட்டேன்னு சொல்லிடுவா, நம்ம வாதம் பண்ணுவோம், நான் வாதத்தினாலே உன்னை ஜெயிக்கிறேன். இவர் சொன்னார், நீங்களே பேசுங்க, எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, தேவரில் முன்னாடி வாயை திறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னிடத்துல இல்லை, தேவரில் பேசுங்கோன்னுட்டார். அப்ப ராமானுஜர் அழகா சொல்றார், அப்பா அத்வைத்தம்னா இரண்டல்ல ஒன்றுன்னு சொல்ற. ஆமாம் அப்படின்னா இரண்டல்ல ஒன்று, அப்ப பிரம்மத்துக்கு மாயை பீடிச்சால் அது ஜீவனா பரிமளிக்கிறது, ஜீவனுக்கு மாயை விலகெடுத்துனா பிரம்மமா பவிக்கிறது அப்படின்னு சொல்ற. இப்படிதான் அத்வைத சித்தாந்தம். அப்ப அத்வைதத்துல என்ன சொல்ற, பிரம்மம்னு ஒன்னு இருக்கு மாயைன்னு ஒன்னு இருக்கு, ரெண்டல்ல ஒன்னு. ஆனா அப்ப பிரம்மம் மாயைன்னு ரெண்டு சொல்லும்போது ரெண்டாயிடுத்து, இரண்டல்ல ஒன்றுன்றதே தப்பாயிடுத்து. பிரம்மத்துக்கே மாயை பீடிக்கும்னா அப்ப பிரம்மத்தை விட மாய வசத்தின் ஆயிடுறதுன்னு. அப்ப உங்களுடைய இந்த சித்தாந்தம் மாயைன்ற அந்த பெரிய அந்த சித்தாந்தம் மாயைன்ற பெரிய சேத்துல அமைந்த ஒரு யானை போல ஆயிடுச்சுன்னா ரெண்டுன்னு வந்து எனக்கு அத்வைத்தம் இல்லையா, துவைத்தம்னா தானே ரெண்டு, அத்வைத்தம்னா ரெண்டல்ல ஒன்று, பிரம்மம் மாயைன்னு ரெண்டு சொல்லி மாயை பீடிச்சா அந்த மாயையில மாட்டின் இருக்கிற பிரம்மத்துக்கு ஜீவன்ற ஸ்மரணை வருது, அதே அந்த மாயை விலகெடுத்தனா ஜீவனுக்கு தான் பிரம்மம்ன்ற புத்தி வந்துடுறதுன்னு சொல்றே. பிரம்மம் மாயைன்னு ரெண்டு சொல்லும் பொழுது அத்வைத்தம் இல்லையா, துவைதம் தானேன்னுட்டார். உடனே யஜ்ஞமூர்த்தி அழகா ராமானுஜர் சேவிச்சார். உடனே ராமானுஜர் அவர் தன் சிஷ்யனா ஏத்தண்டா, பெருமாளுடைய கிருபையினாலே இவர் சிஷ்யனாவன, அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு ஒரு திருநாமத்தை அவருக்கு வைக்கிறார், அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு. உடனே அவர் சிஷ்யனா ஏத்துக்கிறார், அவரும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு வர. அதத்தான் பெண் பிள்ளை சொல்றாள், அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே. இங்க வந்து இது அத்வைத விசிஷ்டாத்வைத சண்டையே கிடையாது, எம்பெருமானருடைய பிரபாவத்தை அவள் சொல்றா. இவ்வளவு அழகா அந்த சித்தாந்தத்துல ஊறி கடந்தவாளுக்கு அவாளே புரிஞ்சுண்டு, அவாளே தெளிஞ்சு, அவாளே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வரும்பாறு பண்ணிட்டீரே, இது போ பண்ணாரே ராமானுஜர், அவளுக்கு ராமானுஜர் தெரியாது பேசிட்டு இருக்கிறது, பண்ணாரே ராமானுஜர் அந்த மாதிரி அடியாள் பண்ண முடியுமா? அடியாள் மசல் புழுக்க சுவாமி, வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன. இந்த சித்தாந்த விஷயம் உங்களுக்கு புரியலனாலும் கவலைப்படாதீங்க, ராமானுஜர் ஜெயிச்சா ராமானுஜர் மாதிரி என்னால முடியுமா? இந்த அத்வைத வசிஷ்டாத்வைத சண்டைக்கு நம்ம அவசியமே இல்லை, பெரியவாளுடைய விஷயம் அதெல்லாம். இந்த சம்பவத்தை மட்டும் கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம இன்னும் அத்வைதியும் இல்லை, விசிஷ்டாத்வைதியும் இல்ல, துவைத்தியும் இல்லை, எல்லா ரெண்டும் கட்டான் கூட்டமா அலையிறோம். ஒரு விஷயமும் ஒழுங்கா தெரியாம ஏதோ ஓடிட்டு இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சங்கரர், ராமானுஜர், மத்வர், சைத்தன்ய மகாபிரபு, ஜெயதேவர், சந்துகாரம் எல்லா பெரியவாளும் நமக்காகவே வந்தார்கள். இது ராமானுஜ வாக்கியம், அதனால அவர் எப்படி ஜெயிச்சான்றதுக்காக நாம சொன்னோம். சரியா, என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு இந்த வாக்கியத்தை மகாபிரிவா ஆராதனை தினத்தன்னைக்கு சொல்லும்படியான ஒரு பாக்கியம். இதுதான் விசேஷம். ஆனா எத்தனையோ வைஷ்ணவாளுக்கு மகாபிரிவா பிரத்யக்ஷ பிரம்மம். மகாபிரிவா வைஷ்ணவாள்லாம் போய் சேவிச்சானாலே ஆச்சரியமா, வைஷ்ணவாளுக்கு வைஷ்ணவ சம்பந்தபரமான விஷயங்களை சொல்லி அந்த மாதிரி பண்ணுங்கோ, சாலகிராம பூஜை பண்ணுங்கோ, டெய்லி துளசி தீர்த்தம் சாப்பிடுங்கோ, சகசநாமம் ஜபிங்கோ, இப்படிதான் சொன்னாரே ஒழிய ஒரு தடவை கூட வேற எந்த சுத்ராட்சம் போட்டுக்கோ இல்லாடி படிக்க மாலை தரிச்சுக்கோன்னு பெரியவா யாருக்குமே சொன்னாரு. மகாபிரிவாளுடைய ஒரு விசேஷம் அதான் பிரம்மம்ன்றது. பிரம்மம் என்ன பண்ணும்னா, யார் யார் என்னென்ன ஸ்தித்தில இருக்காளோ அந்தந்த ஸ்தித்தில வழிகாட்டி அவளை மேல கொண்டு வரும். அது மகாபிரிவா பிரத்யக்ஷ பிரம்மம். இந்த பெண் பிள்ளை அதான் சொல்லிட்டா, அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே. அன்னைக்கு ராமானுஜருடைய ஜெயிச்சு காட்டினார் இல்லையா, அந்த மாதிரிலாம் சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ற அளவுக்கு பகவத் விஷயத்துல ஊற்றமோ ரெடி. வரதராஜனிடத்துல ஒரு பக்தி இருக்கணும் இல்லையா, அப்பதானே வரதராஜன் வந்து வழி காட்டுவார். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது, ஆனா எல்லாரும் நம்முடைய புத்தி சாதுரியத்தை கொண்டுதானே ஜெயிக்க ஆசைப்பட்டு தோற்றுட்டே இருக்கும். ஆனா பெரியவாள் என்ன பண்றான்னா, பகவானத்தை சரணாகதி பண்ணிடுறான், பகவான் வழி காட்டிடுறான், தானா ஜெயிச்சுடுறான். பெண்பிள்ளை அதான் சொல்றா, வரதராஜன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி அவர் வழிகாட்ட அந்த வழிகாட்டல்ல ஜெயிச்சுட்டாரே ராமானுஜர். அடியாளுக்கு அந்த மாதிரி ஒரு வைத்தமானதியின் இடத்துல ஒரு நம்பிக்கையோ சத்தையோ சரணாகதியோ இல்லையே சுவாமி. அடியாள் முசல் புழுக்க முயலுடைய மலம், வரப்புல இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, வயல்ல விழுந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இப்ப அந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் வயல்ல விழுந்ததுன்னா வயலுக்கு உரம், மாட்டுடைய சாணி உரம், நிறைய விஷயங்கள்லாம் உரம். ஆனா அந்த முயல் புழுக்க எதுக்கும் பிரயோஜனமே இல்லை. அடியாள் அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத ஒருத்தி சுவாமி, என்ன போய் ஏண்டி ஊற விட்டு போறேன்னு கேக்குறீளே, அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே. இவள் அழகா சொல்றா, அழகா எல்லா சிஷ்யாலும் ஆச்சரியமா ராமானுஜரை பாக்குறேன்னா, அன்னைக்கு ராமானுஜர் அந்த வாதத்துக்கு வந்த பொழுது அவருடைய அந்த மிடுக்கு, அந்த நடை, அந்த பேசின துவனி, இதெல்லாம் பிரத்யக்ஷமா இருந்து கேட்டா சிஷ்யர்லாம் பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. அத்தனை பேரும் அன்னைக்கு அந்த சம்பவத்தை நினைச்சு எல்லாருக்கும் அப்படியே வாய் வரைக்கும் வரதான், அடி பொண்ணே இவர் தாண்டி ராமானுஜர், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமான்னு சொல்ல வராளா ராமானுஜர், எப்படி கை காட்டார், ஒன்னும் சொல்லப்படாது, கடைசியில சொல்லிக்கலாம், அவர் எவ்வளவு முடியுமோ பேசட்டும் அவள் விட்டார். அதனால இவர் ராமானுஜர்னு தெரியாமலே அவர் பேசிட்டு இருக்கார். ராமானுஜர் தன்னை பத்தி பேசினா சந்தோஷப்படலையா, வரதனை பத்தி பேசுறாள், ஆஹா வரதா, அவருடனே நினைச்சார் ராமானுஜர், சரி நம்ம காஞ்சிபுரம் போய் வரதனை பாக்கணும். ஏன்னா வரதன் இப்படி சொல்றான், பெரியவாள்லாம் யாரா எந்த விஷயத்தை அவளை பத்தி சொன்னாலும் அதுக்கு காரணமான பகவத் விஷயத்தை ஸ்மரிப்பான். ஏன்னா பகவத் விஷயம் தானே இந்த ஆத்மாவுக்கு ஆதாரம், அவன் தானே நமக்கு ஆதாரம், ஆதாரத்தை விட்டுட்டு கட்டடம் இல்லையே. அப்பேற்பட்ட சுவாமி ராமானுஜர், அதுவும் அருளாள பெருமாள் எம்பெருமானார் ரொம்ப பெரிய வேதாந்தின்னு சொல்லி அவருக்கு தனியா ஒரு மடம் ஸ்தாபிதம் பண்ணி கொடுக்கிறார் சுவாமி ராமானுஜர். அப்ப ஒரு ஸ்திதியில ஸ்ரீரங்கத்துக்கு வரா சில பேர், உள்ள வந்து வழியில ஒருத்தரை பார்த்து கேட்கிறார், எம்பெருமானார் மடம் எது அப்படின்றார். அப்பாவா கேட்கிறார், எந்த எம்பெருமானார் அப்படின்னு கேட்கிறார். அப்பா வந்தவா கேட்கிறார், ஜகத்துக்கு ஒரு சூரியன் தானே, ரெண்டு சூரியன் உண்டா, ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானார்னா ராமானுஜர் மட்டும்தான், இன்னொருத்தர் உண்டோ அப்படின்றார். அப்பாவா சொல்றா, இல்ல ராமானுஜர்னால சித்தாந்தத்துக்கு மாறி வந்த அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் ஒருத்தர் உண்டு, நம்ம ராமானுஜர் எம்பெருமானார் உண்டு, அதனாலேயே கேட்டோம் அப்படின்னா உடனே அப்படியா எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, நம் உடையவர் ராமானுஜர் எம்பெருமானார சேவிக்க வந்தோம் இத சொல்லிண்டு பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த பக்கமா வந்த அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் இதை கேட்டுட்டார், பதறி அடிச்சுட்டார், நேர போனார். அதுக்குள்ள சில பேர் மடத்துக்கு ஓடி வந்தார், ராமானுஜரத்துல ஓடி வந்தார். சுவாமி அருளாள பெருமாள் எம்பெருமானார் தன் கையினால கடப்பார கொண்டு தன் மடத்தை இடிச்சுட்டு இருக்கார். என்னடா அது ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள அவரே வந்துட்டார். கேட்டார் ராமானுஜர் என்னாச்சுன்னார். இல்ல ஏதோ திருந்திட்டேன், சரியாயிட்டேன்னு நினைச்சேன், ஆனா ஸ்வரூப ஹானி வந்துடுத்து. எம்பெருமானார்னா ரெண்டு பேரும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டா, என்ன இப்படி தனியா வைக்காதீங்க, உங்க சிஷ்ய கோஷ்டியில என்னையும் ஒருத்தனா வச்சுண்டு உங்க கண்வட்டத்துக்குள்ள வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு எனக்கு தனி மடம் வேண்டான்னு அழுதார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். உடனே ராமானுஜரும் சிரிச்சாகில் இங்கேயே இரு அப்படின்னு தன் பக்கத்திலேயே வச்சுட்டார். ஞானசாரம், பிரமேயசாரம், பிரேமசாரம்னு ரெண்டு கிரந்தங்கள் எழுதினார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். இன்னைக்கும் அவ வம்சத்தார் இருக்கார். அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் இந்த காஞ்சிபுரம் பாண்டவர் தூதர் சன்னதியில தான் அவருடைய சன்னதி உண்டு. அவ வம்சத்தார் தான் இன்னைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, எழுதியிருப்பா ஞானசாரம் பிரேமசாரம்லாம், ரொம்ப அழகா இருக்கும். அருளாள பெருமாள் எம்பெருமானார் யஜ்ஞமூர்த்தின்னு அவருடைய பெயர். அப்படி அத்வைதம் ஜெயிச்சு இவர் சிஷ்யனா சுவீகரிச்ச ராமானுஜர். ஆனா யாரிடத்திலையும் விரோதம் இல்லாத ராமானுஜர், எல்லாருக்கும் கிருபை பண்ணிட்டே இருந்தார். ஸ்மார்த்தாளா, வைஷ்ணவாளா, மாத்வாளா, மாத்வாளா சரியா ராமானுஜர் காலத்துக்கு அப்புறமா வந்த சித்தாந்தம் தான், மத்வர்க்கு அப்புறமா வந்ததுதான் மத்வ சம்பிரதாயம். ராமானுஜர் காலத்துல சங்கர சம்பிரதாயம், ராமானுஜர் சம்பிரதாயம் இவ்வளவுதான் இருந்தது. அத்தனை பேரிடத்திலையும் அரவணைச்சு, அத்தனை பேருக்கும் பகவத் விஷயத்தை புரிய வச்ச ஒரு ராமானுஜர். அவரிடத்துல பெண் பிள்ளை சொல்றாள், அத்வைதம் வென்றேனு எம்பெருமானாரை போலே. ராமானுஜர் அப்படி ஜீவன் வேற, பிரம்மம் வேற, ஜீவன் பிரம்மத்தினுடைய சொத்து, விசிஷ்ட அத்வைதம்னு பேர். அதாவது பகவான் எல்லாத்துக்குள்ளையும் ஷரீரியா இருக்கான், நாம சரீரமா இருக்கும். நாம் எல்லாரும் சரீரம்ன்றோம். இந்த சரீரத்துக்குள்ள ஷரீரி யாருன்னா ஆத்மா. அந்த ஆத்மா வந்து சரீரம், அந்த ஆத்மாவுக்குள்ள ஷரீரி யாருன்னா பகவான். அதாவது உடல் மிசை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் நீங்க எங்க எதை பார்த்தாலுமே நீங்க வெளில பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கிறது சுவாமி தான். ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு பிரஹல்லாதன் சொல்றான் இல்லையா, சூத்திரே மணிகனா இவ கீதையில பகவான் சொல்லலாம், நூல்ல மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கா மாதிரி உலகம் முழுக்க என்னிடத்துல கோர்க்கப்பட்டிருக்குன்றான் இல்லையா. அப்ப எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமியா பகவான் இருக்கான், உனக்குள்ளயும் சுவாமி இருக்கான், உன்னோட பேசுவான், நீ அவன் இல்லை, அவன் உனக்குள்ள இருக்கான், அவனை நீ பிடிச்சுக்கோன்னு ஒரு சரணாகதி விஷயத்த சொல்லி பல பேருடைய குழப்பத்தை தீர்த்து வச்சவர் ராமானுஜர். அதனால அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே. திரும்பவும் சொல்றேன், இந்த அத்வைத சண்டை விசிஷ்டாத்வைத சண்டைக்கு போயிடவே போயிடாதீங்க. இந்த அழகான வாக்கியங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவா எந்த விதத்துல பக்தி பண்ண சொன்னாலும் அந்த பக்தி நாமஜபம் பண்ணுவோம். ஒரு பக்குவம் வரும்பொழுது இதெல்லாம் தானா புரியும். இதெல்லாம் படிச்சு வாதம் பண்ணி இல்லாட்டி பல பேரத டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. பசினா என்னன்னு உட்காந்து ஒரு மணி நேரம் யாராவது உபன்யாசம் பண்ணா புரியுமா? பசி வந்தா தானா தெரியும். எவ்வன வயசு வந்தா சரீரத்துல காமம்னு ஒண்ணு, அதுக்கு மாதிரி எவ்வளவு சொன்னாலும் புரியுமா? புரியவே புரியாது. அந்த மாதிரிதான் இந்த விஷயங்கள்லாம் படிச்சோ கேட்டோ ஆராய்ச்சி பண்ணியோ வாதம் பண்ணியோ புரிஞ்சுக்க முடியாது. பகவானே அனுபவம் கொடுத்தால் ஒழிய இந்த விஷயங்கள் புரியாது. ராமானுஜர் அவ்வளவு அழகா வரதனை பிடிச்சிருந்தார், வரதன் அவரை ஜெயிக்க வச்ச அந்த வாக்கியத்தை அப்படி எடுத்துட்டு இருக்கும். இல்ல சங்கர ராமானுஜர் சண்டையெல்லாம் எடுத்துட்டா சாரம் போயிடும். நம்முடைய சாரம் பகவத் சாரம், பாகவத சாரம், அதைத்தான் கிரகிக்கணும். பெண்கள் அழகா இதை சொல்றா. ராமானுஜர் இப்படி பாக்குறா, இப்ப யாரையும் விட்டு வைக்க மாட்டா போல இருக்கே. ஆழ்வார்களை விடல, பகவான் ராமனை விடல, கிருஷ்ணனை விடல, ஆச்சாரிய புருஷா விடல, என்னையும் விடல, இத்தனை பேரையும் பிடிச்சிட்டு பேசுற. அதானே அழகு. ராமானுஜர் பாக்குற அக்ரூரில் ஆரம்பிச்சு ராமானுஜர் காலம் வரைக்கும் அத்தனை விஷயத்தையும் பேசுறா. எங்க ராமனுடைய விஷயம் எந்த காலம், பிரகல்லாதன் விஷயம் அதுக்கு முன்னாடி, துருவன் விஷயம் அதுக்கெல்லாம் முன்னாடி, ராமனுடைய ராமன் கிருஷ்ணன் விஷயங்களுக்கெல்லாம் முன்னாடி விஷயம் பிரகல்லாதன் துருவன் இந்த மாதிரி எவ்வளோ பேருடைய விஷயம். சரியா அவர் பேசுறத பார்த்தோம்னா கல்பக்கோடி வருஷங்களை சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க. அந்த மாதிரி எந்த கிரந்தமும் பேசுறது கூட கிடையாது. அத்தனையும் சேர்த்து வச்சு சமகாலத்தில் இருக்கிற ராமானுஜர் விஷயம் வரைக்கும் இந்த பெண் பிள்ளை பேசுற காலம் கடந்த விஷயங்கள். காலம் கடந்து நாம கேட்டாலும் நம்ம காலத்தை நல்வழியில கடத்துறதுக்கு இதை விட சுலபமான உபாயம் இல்லை. அதனால சகஸ்ர கோடி நமஸ்காரம் பெண் பிள்ளைக்கு. அவள் இவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுக்கறதுனால நாமும் நல்ல வழியில காலத்தை கடத்திண்டு போயின்றிருக்கோம். நிச்சயமாகவே காலம் நல்லபடியாவே கடந்துருக்கு, நல்லபடியாவே கடக்கும். ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு, ஜெய் ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு, ஜெய் போலோ யதிராஜர் சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு, சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. ரொம்ப அழகு என்னன்னா, ராமானுஜர் அத்வைத சித்தாந்தத்தை கண்டிச்சு பேசியிருக்காரு. ஒரு இடத்துல கூட சங்கரர் தப்பா பேசினதே கிடையாது. எந்த பெரியவாளுமே அந்த சித்தாந்தத்தை இல்லே நிரூபணம் பண்ணுவாள் ஒழிய யாரையுமே பர்சனலா பேசவே மாட்டார்கள். அதெல்லாம் ஒரு உயர்ந்த குணம், அவ்வளவு சிரேஷ்டம் நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.